வணக்கம் குழந்தைகளே, நான் உங்கள் விஜயானந்த் அங்கிள் பேசுகிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு நாட்டுப்புற கதையை சொல்லலாம்னு இருக்கேன். ஒரு ஊரில் ஒரு ராஜா, அந்த ராஜாவுக்கு ஒரு சேவகன், ரெண்டு பேரும் தனித்தனி குதிரையில் வந்துக்கிட்டு இருந்தாங்க. ராஜா அன்றைக்கி வேட்டையாடிட்டு வந்துட்டு இருந்தார். அப்போது அவருக்கு ரொம்ப தாகமாக இருந்தது. அந்த சேவகன்ட்ட சொன்னார், எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அந்த பக்கம் சாலை ஓரமாக ஒரு கொடி ஓடி கிடந்தது. அந்த கொடியில் ஒரு பழம் கிடந்தது, அது வந்து வெள்ளரி பழம் அப்படின்னு அந்த ராஜா நினச்சாரு. ராஜா சொன்னார், அங்கே பார், ஒரு வெள்ளரி பழம் பழுத்து கிடக்குப்பாரு, அதை பறிச்சுட்டு வா, அதை சாப்பிடலாம் அப்படின்னாரு. அந்த வெள்ளரி பழம் வந்து நல்ல ஜூஸியாக இருக்கும், அதனால் தாகம் அடங்கும் அப்படின்னு அவர் நினச்சாரு. அப்போது ஒரு குரல் வந்தது, அது வெள்ளரி பழம் கிடையாது அப்படின்னு ஒரு குரல் வந்தது. இதை கேட்டதும் அரசன், யாருடா அப்படின்னு திரும்பி பார்த்தா, ஒரு கண் தெரியாத ஒரு பிச்சைக்காரன் ஒரு மரத்தடியில் உட்காந்துருந்தான். அந்த பிச்சைக்காரன் தான் சொல்கிறான் அது வெள்ளரி பழம் கிடையாது அப்படின்னு சொல்லவும் ராஜா யோசிச்சார், இவனுக்கே கண் தெரியல, பார்த்தாலே ரொம்ப ஒரு ஷாபியாக இருக்கான், இவன் என்னத்தை கரெக்டாக சொல்லிட போகிறான் அப்படின்னு நினச்சி, நீ போய் பறிச்சுட்டு வாப்பா இவன் பார்க்கலாம் அப்படின்னாரு. அப்போது அந்த சேவகன் போயிட்டு அந்த வெள்ளரி பழத்தை பறிச்சுட்டு வந்து ராஜா கிட்ட கொடுத்தான். அதை ராஜா கடிச்சு பார்த்தா பயங்கர கசப்பாக இருந்தது. அது வெள்ளரி பழம் கிடையாது, அது அந்த வெள்ளரி வகையை சேர்ந்த குமிட்டிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய வேற ஒரு வகையை சேர்ந்தது, அது கசக்கும், அதை சாப்பிட முடியாது. இதை பார்த்ததும் அரசன் துப்பிட்டான். துப்பிட்டு, பரவாயில்லையே, இந்த குருடன் சொன்னதுக்கு சரியாக தான் இருக்குது அப்படின்ட்டு, நீ எப்படி கண்டுபிடிச்ச, உனக்கோ கண்ணு தெரியாது, நீ எப்படி அது வெள்ளரி பழம் இல்லைன்னு கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்டாராம். அப்போது அந்த குருடன் சொன்னான், இது எல்லாரும் தினந்தோறும் வந்து போகிற இடம், இந்த இடம், இந்த இடத்துல ஒரு வெள்ளரி பழம் காய்ச்சிருந்தா இந்நேரம் யாரும் விட்டு வச்சுருப்பாங்களா, பறித்து சாப்பிட்ருப்பாங்க, அதை யாருமே தொடாததுனால அது கசக்கக்கூடிய குமிட்டி காயாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னு அந்த பார்வையற்ற பிச்சைக்காரன் சொன்ன உடனே அரசன் நினச்சாரு, பரவாயில்ல, இவன் புத்திசாலியாக தான் இருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு சேவகன்கிட்ட சொன்னார், நீ எங்காவது போய் தண்ணி கொண்டு வர்ற வழியை பாருப்பா அப்படின்னு சொல்லவும், சரி அரசரே, இந்த இடத்துல சாலை நாலு பகுதியாக பிரியுது, நான் தெற்கு பக்கம் போகிற சாலையில் முதல்ல போகிறேன், போயிட்டு அந்த பக்கம் தண்ணி இருக்கான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும் அந்த பார்வையற்ற பிச்சைக்காரன் மறுபடி குறுக்கிட்டு, தெற்கு பக்கம் போகாதீங்க, கிழக்கு பக்கம் போங்க, அந்த பக்கம் தண்ணி இருக்கும் அப்படின்னு சொன்னான். சரின்னு கிழக்கு பக்கம் போனால் கொஞ்சம் தூரத்திலே அழகான ஒரு ஒரு பெரிய சோலை மாதிரி ஒரு இடம் இருந்தது. அங்கே ஒரு பெரிய தடாகம் இருந்தது, அதில் நல்லா குடிக்கிற மாதிரி தண்ணி இருந்தது. அதை குடிச்சிட்டு திரும்ப வந்தாங்க. அரசன் வந்து கேட்டான், எப்படி எப்பா இந்த பக்கம் தண்ணி இருக்குன்னு நீ கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்கவும் அவன் சொன்னான், அரசரே, என்னுடைய உடம்புல பாருங்கள், சட்டை இல்லை, அப்போது நான் காத்தடிக்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், கிழக்கு பக்கம் இருந்து வரக்கூடிய காற்று நல்ல குளிர் காற்றாக வந்தது, அதனால தான் அந்த பக்கம் ஒரு குளம் இருக்கும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். பரவாயில்லையே, இவன் நல்ல புத்திசாலியாக இருக்கான், இவனை அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போனால் நமக்கு பயனுள்ளவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி அரசன் கையோட அந்த பிச்சைக்காரனை அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போயிட்டான். அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே உள்ள சேவர்கள்ட்ட சொன்னான், இவனுக்கு தினந்தோறும் சாப்பிட்றதுக்கு ஒரு பொட்டலம் சாம்பார் சாதம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அரசன் சொல்லிட்டு போயிட்டான். தினந்தோறும் அவனுக்கு ஒரு பொட்டலம் சாம்பார் சாதம் கொடுத்தாங்க, அதை அவன் சாப்பிட்டுட்டு அரண்மனையில் இருந்தான். ஒரு நாள் அரண்மனைக்கு ஒரு வைர வியாபாரி வந்தார். அந்த வைர வியாபாரி சில வைரங்களை கொண்டு வந்தார். அரசன், இந்த புத்திசாலி குருடன் என்ன பண்ணுறான், இதை வந்து சரியாக இதில் எதுவும் கலப்படம் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறானான்னு பார்ப்போன்னு சொல்லி அவனை கூப்பிட்டு அந்த வைரங்களை எல்லாம் கொடுத்து, எப்பா இந்த வைரங்களை எல்லாம் கொஞ்சம் சோதிச்சு சொல்லு அப்படிங்கவும் அவன் ஒவ்வொரு வைரமாக எடுத்து கண்ணில் தடவி தடவி பார்த்து ரெண்டு பிரிவாக வச்சான். இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் சுத்தமான வைரம், இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் கண்ணாடி கல் அப்படின்னு சொல்லி அந்த குருடன் சொன்னான். இதை கேட்டதும் அரசனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு, எப்படி இதெல்லாம் வைரக்கல்லுன்னு சொல்கிறேன், இதெல்லாம் கண்ணாடி கல்லுன்னு கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லி அரசன் கேட்டான். அப்போது அந்த பிச்சைக்காரன் சொன்னார், இந்த வைரக்கல்லை ஒவ்வொன்றா எடுத்து நான் கையில் வச்சு மூடி பார்த்தேன், என்னுடைய உடம்பில் இருந்த சூடு வைரக்கல்லில் ஏறுனா அது வந்து உண்மையான வைரக்கல், சூடு ஏறலைனா அது கண்ணாடி அப்படின்றத நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அரசன் ரொம்பவே அசந்து போயிட்டான். மறுபடி ராஜா சேவகர்களை கூப்பிட்டு, வழக்கமாக இவனுக்கு ஒரு பொட்டலம் சாம்பார் சாதம் கொடுக்குறீங்கள, இனிமேல் இவனுக்கு ஒரு பொட்டலம் தயிர் சாதத்தை சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ராஜா சொல்லிட்டு போயிட்டான். அன்னையிலிருந்து அந்த பிச்சைக்காரனுக்கு ஒரு சாம்பார் சாதம் பொட்டலத்தோடு சேர்த்து தயிர் சாதமும் சேர்த்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நாள் போச்சு, அரசன் வந்தான். எப்பா உங்ககிட்ட தனியாக பேசணும் வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போய், யாரும் இல்லாத ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அரசன் ரகசியமாக ஒரு கேள்வி கேட்டான். என்னுடைய ஒற்றர்கள் தகவலின்படி மக்கள் எல்லாம் என்னைய பிச்சைக்கார ராஜா பிச்சைக்கார ராஜா அப்படின்னு சொல்கிறதா கேள்விப்பட்டேன். எதனால் இப்படி கூப்பிட்றாங்கன்னு எனக்கு தெரியலை, உனக்கு ஏதாவது தோணுதா அப்படின்னு கேட்கவும் அந்த பிச்சைக்காரன் கொஞ்சம் கூட தயங்காமல், நீ உண்மையிலே பிச்சைக்கார ராஜாவாக தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னான். அதை கேட்டதும் அரசன் கொஞ்ச நேரம் மிரண்டுட்டான். என்னடா இவனும் இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, எதனால் அப்படி சொல்கிற அப்படின்னு ராஜா கேட்கவும், நீ உண்மையிலே பரம்பரை ராஜாவாக இருந்திருந்தா முதல் முறையாக அது வெள்ளரி பழம் கிடையாது குமட்டிக்காய் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சி சொன்னப்போ நீ உன் கழுத்தில் கிடந்த முத்து மாலையை கொடுத்துருந்தா நீ ஒரு ராஜ பரம்பரையை சேர்ந்தவன் அப்படின்னு நான் நினச்சிருந்திருப்பேன். ஆனால் நீ எனக்கு ஒன்றுமே பண்ணலை. ரெண்டாவது முறையாக தண்ணீர் கண்டுபிடிச்சி கொடுத்தப்பையும் உனக்கு வந்து எனக்கு எதுவும் பரிசு தரணும்னு தோணலை, மாறாக என்னைய பயன்படுத்திக்கிட்டா உனக்கு நல்லாயிருக்கும்னு நினச்சேன். அரண்மனைக்கு கூட்டிகிட்டு வந்து எனக்கு ஏதோ சலுகை பண்ணுறதா நினச்சி ஒரு பொட்டலில் சாம்பார் சாதம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீ சொன்ன. இதே உண்மையான பரம்பரை ராஜாவாக இருந்திருந்தா அவன் என்ன பண்ணியிருப்பானா, இவனை ராஜா மாதிரி கவனிச்சுக்கோங்க, இவனுக்கு அறுசுவை உணவு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுதான் காரணம். மூணாவது, இந்த வைர வியாபாரி விஷயத்தில் நான் உண்மையான வைரத்தை கண்டுபிடிச்சப்போ நீ உண்மையிலே பரம்பரை ராஜாவாக இருந்திருந்தா என்ன பண்ணியிருந்திருப்ப, அப்பயாவது இவனுக்கு நல்ல தங்குறதுக்கு இடத்த கொடுத்து ஒரு நல்ல சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லி அப்பயாவது ஏதாவது பரிசு கொடுத்துருப்ப. எப்பயுமே பரிசு கொடுக்கணும்னு உனக்கு தோணலை, பொட்டலம் பொட்டலமாக சாப்பாடை தான் கொடுத்த, அதனால நீ உண்மையிலே பிச்சை எடுக்கிற ஒரு அந்த பொட்டலங்களை பிச்சை எடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு பிச்சைக்காரனாக தான் நீ இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லவும் அரசன் அசந்து போயிட்டான். உண்மைதான், நான் வந்து உண்மையிலே உன்ன மாதிரி ஒரு பிச்சைக்காரன் தான். இந்த நாட்டு வழக்கப்படி ராஜாவை தேர்ந்தெடுக்கிறதுக்கு யானை வந்து மாலை போடணும், அப்படி யானை வந்து மாலை போட்டு ராஜாவானவன் தானா அப்படின்னு சொல்லி அரசன் உண்மையை ஒத்துக்கிட்டான். இந்த கதையிலேருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு கண்ணு தெரியணும்னு அவசியம் கிடையாது, அவருடைய மூளை எப்போதும் விழிப்பாக இருந்தால் போதும், அவருடைய நுண்ணறிவு வேலை செஞ்சால் போதும், அவர் வாழ்க்கையில் சிறந்த உயரத்துக்கு போவார் அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இந்த கதை. சரி குழந்தைகளே, இந்த கதையும் கருத்தும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லுங்கள். உங்களுடைய நண்பர்களும் இது போன்ற நம்மளுடைய கதைகளை கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்க அப்படின்னா, தமிழ் ஸ்டோரிஸ் ஃபார் கிட்ஸ் அப்படிங்கிற நம்மளுடைய சேனலை பாட்பீன் ஆப்பிலிருந்து தேர்ந்தெடுத்து கதைகளை கேட்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.